சார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கொத்தடிமை தொழிலாளர்கள் குறித்து அவர்களுக்குடைய சட்ட விழிப்புணர்வு தகவல்களை வழங்குவதற்காக புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் அதன் தலைவரும் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியுமான திரு ஜே ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கப்பட உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு அங்கமாக செயல்படும் குற்ற வழக்கு எதிர்வாத சட்ட உதவி அமைப்பின் தலைவர் திருமதி பி பாண்டிச்செல்வி பிஏபிஎல் அவர்களும் உதவி சட்ட அதிகாரிகள் திருமதி ஆர் யசோதா பிஎஸ்சி எல்எல்பி அவர்களும் செல்வி எஸ் புவனேஸ்வரி பிஏ எல்எல்பி அவர்களும் செல்வி எஸ் யோகேஸ்வரி பிஎஸ்சி எல்எல்பி அவர்களும் செட் இந்தியா டிரஸ்ட் தஞ்சாவூர் அமைப்பின் நிர்வாக இயக்குநருமான திரு பி பாத்திமராஜ் அவர்களும் இன்டர்நேஷனல் ஸ்டேட் மிஷன் சென்னை அரசு தொடர்பு மேலாளருமான மைக் ஆஸ்டின் அவர்களும் மற்றும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞருமான திரு கே பிரபு பிஏபிஎல் அவர்களும் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் மாண்புமை இ ராஜேந்திர கண்ணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து உரையாட உள்ளார்கள். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் இ ராஜேந்திர கண்ணன், செயலாளர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் புதுக்கோட்டை. தொழிலாளர்களில் கொத்தடிமைகளாக நடத்துதல் என்பது சட்டப்படி தண்டிக்கத்தக்க குற்றம். அத்தகைய முறையை கொத்தடிமை தொழிலாளர் முறை என்று அழைக்கிறோம். சட்டம் கொத்தடிமை தொழிலாளர்களை பற்றி என்ன சொல்கிறது, எவ்வாறு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது, பணிபுரியும் இடங்களில் தொழிலாளர்களுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் இருக்க வேண்டும் என்பது பற்றிய விழிப்புணர்வினை நமது புதுக்கோட்டை மாவட்ட நேயர்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வாக எடுத்து சொல்லும் பொருட்டு புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் அதன் தலைவரும் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியுமாகிய திரு ஜே ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாண்புமிகு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படுகிறது. ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி கொத்தொடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு அங்கமாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனை புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் ஒரு அங்கமாக செயல்படும் குற்ற வழக்கு எதிர்வாத சட்ட உதவி அமைப்பின் தலைமை சட்ட அதிகாரி திருமதி பி பாண்டிச்செல்வி பிஏபிஎல் அவர்களும் உதவி சட்ட அதிகாரிகளான திருமதி ஆர் யசோதா பிஎஸ்சி எல்எல்பி, செல்வி எஸ் புவனேஸ்வரி பிஏ எல்எல்பி, செல்வி எஸ் யோகேஸ்வரி பிஎஸ்சி எல்எல்பி ஆகியோரும் இணைந்து அவர்கள் கேள்விகளாக தொடுக்க அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொருட்டு ஷெட் இந்தியா டிரஸ்ட் தஞ்சாவூர் அமைப்பைச் சேர்ந்த நிர்வாக இயக்குனர் திரு பாத்திமராஜ், இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன் சென்னை எனும் அமைப்பினுடைய அரசு தொடர்பு மேலாளர் திரு ஜி மைக் ஆஸ்டின், இதே அமைப்பினுடைய சட்ட ஆலோசகரும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞருமாகிய திரு கே பிரபு பிஏபிஎல் ஆகியோர் இந்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்வில் உங்களுடன் இணைகிறார்கள். எங்களது சட்ட அதிகாரிகள் கேள்விகளை திரு பிரபு அவர்களிடம் கேட்க உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான திரு கே பிரபு அவர்கள் உங்களுக்கு சட்டப்படியான விளக்கத்தினை அளிக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இப்போது துவங்குகிறது.
சார், கொத்தடிமை தொழிலாளர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கொத்தடிமை தொழிலாளர்கள்னால் யாரெல்லாம் கொத்தடிமை தொழிலாளர்கள்னு சொல்கிறோம்?
கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு சட்டம் 1976 பிரிவு 2G கொத்தடிமை தொழிலாளர், கொத்தடிமை தொழில்முறை என்றால் என்ன, கொத்தடிமை கடன் என்றால் என்ன, கொத்தடிமை முன்பணத்தை குறித்து பேசுது. அதில் ஒரு முன்பணத்தை வாங்கிட்டு 3 உரிமைகள், ஒரு சுதந்திரத்தை ஒரு தொழிலாளி இழந்து வேலை செய்தால் அந்த தொழிலாளியை கொத்தடிமை தொழிலாளர்னு சொல்கிறோம். அப்படி வேலை செய்கிற அந்த முறைக்கு பேர் தான் கொத்தடிமை தொழில் முறைன்னு சொல்கிறோம். என்னென்ன 3 உரிமைகள்னு பார்த்தீங்கன்னா, அரசு நிர்ணயித்திருக்கிற குறைந்தபட்ச கூலியை கொடுக்க மாட்டாங்க. ஒரு உதாரணம், ஒரு அரிசியாலையில் 100 ரூபான கூலினா எனக்கு 50 ரூபா தான் கூலி கொடுப்பாங்க. அப்போ அந்த தொழிலாளி என்ன பண்ணுறாரு, அரசு நிர்ணயித்த குறைந்த கூலியை பெறக்கூடிய உரிமையை இழந்திருப்பார் அல்லது நிராகரிக்கப்பட்டிருக்கும். இது முதலாவது. ரெண்டாவது, வேலை செய்கிற இடத்துல இருந்து வீட்டில் நல்லது கெட்டது ஒரு காரியம் நடக்குது, அப்போ நான் வெளியே போகிறேன் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி என்னுடைய எங்கே வேணால் போயிட்டு வரக்கூடிய உரிமை இருக்குது பாருங்கள், ரைட் டு மூவ் ஃப்ரீலி, அது வந்து பறிக்கப்பட்டிருக்கும். இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணும், பார்ட்லி ஃபோர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க, என்னை அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் குடும்பமாக போக முடியாது. கணவனாகிய நான் மட்டும் வேலை செஞ்சுட்டு போய் மனைவி போயிட்டு வருவாங்க, இல்லை மனைவி இருப்பாங்க பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு கணவன் போயிட்டு வரேன், இந்த ஒரு ரைட் பறிக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது, நான் வேலை செய்யும்போது அந்த உழைப்பில் ஒரு பலன் வருது, அந்த பொருளை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்க முடியாது, அந்த உரிமையை இழந்திருப்பேன். சரி, கூலியும் எனக்கு சரியாக தெரில, என்னை எங்கேயும் நல்லது கெட்டு கூட மாட்டாங்கிறேன், எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் வேறு இடத்துட்ட போய் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஃப்ரீடம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எந்த இடத்துல வேலை செய்வது என்பது தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரமும் இல்லாமல் இருக்கும். இதில் இந்த மூன்று உரிமைகள் ஒரு சுதந்திரத்தில் ஏதாவது ஒன்று இழந்து முன்பணம் இருக்குமானால் அந்த தொழிலாளி தான் கொத்தடிமை தொழில் முறையில் இருக்கிற கொத்தடிமை தொழிலாளர் அப்படின்னு சட்டம் சொல்லுது.
இப்போ இந்த கொத்தடிமை தொழிலாளர்களை பற்றி சொன்னீங்க, இவங்களுக்கான சட்டத்தை பற்றியும் சொன்னீங்க. இந்த கொத்தடிமை தொழிலாளர்களால் பாதிக்கப்பட்டவங்க அது தொடர்பான புகாரை யார்கிட்ட கொடுக்கணும்?
ஒருவர் கொத்தடிமையாக இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது அப்படின்னா, இப்போ மதிப்புக்குரிய ஐயா சொன்னது போல் இந்தந்த இருக்கல குறைந்தபட்ச கூலி, அங்கே வந்து வைலேஷன் இருக்கலாம், அதாவது வன்முறைக்கு இருக்கலாம், வீட்டுக்கு அனுப்பாமல் பொங்கல் தீபாவளி அதெல்லாம் எதுக்குமே போகாமல் அவன் அங்கே ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு ஒரு பணியில் அமைத்திருந்தால் ஒரு கொத்தடிமை தொழில் முறைன்னு தெரியும். நாம் கிராமத்து மக்கள் நீங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி போவீங்க, குறிப்பாக நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமாக பார்த்திங்கன்னா கரும்பு வெட்டுற தொழில் நிறையா தொழில்முறை நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கல் சூளை தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் நிறையா வேலை செய்கிறாங்க. அதுமாதிரி குவாரிஸ், நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் நிறையா குவாரிஸை சார்ந்து இருக்குது, அந்த குவாரிஸில் நிறையா பேர் வேலை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடு மேய்த்தல் தொழிலில், செம்மறி ஆடுகளை மேய்க்கிற தொழிலில் ஒரு 300 ஆடு 400 ஆடு ஒரு சின்ன குழந்தை ஒரு கஞ்சி கலையம் போட்டுட்டு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு சுற்றி சுற்றி வருவான், ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் அந்த ஆடு மேய்க்கணும், கடைசியில் இருட்டில் அந்த ஆட்டு கடையிலே தான் அவன் படுத்து கிடப்பான், கல்வி மறுக்கப்பட்டு அவனுக்கு வந்து அவங்க அம்மாவாலேயோ வறுமையினாலோ கடன் வாங்கிட்டு இருப்பான். அதே மாதிரி வாத்து மேய்க்கிற தொழில், வாத்து மேய்க்கிற தொழிலில் வந்து ஆந்திராவிலிருந்து குழந்தைகளையும் அழைச்சிட்டு வந்து நம்ம பகுதிகளில் இருக்கிறாங்க. இப்போ இதிலெல்லாம் வந்து கொத்தடிமையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் நம்ம நேரே இலவச சட்டப்பணிகள் ஆணைக்குழுவான எண் இருக்குது 15 100, அதுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். சைல்டு ஹெல்ப்லைன், ஒரு குழந்தை வந்து குழந்தை 18 வயசுக்குள்ள ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி தொழிலில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சைல்டு ஹெல்ப்லைன் குழந்தைகள் உதவி மையம் 10 9 8 தெரிவிக்கலாம். அதேமாரி பெண்கள் உதவி மையம் 181 தெரிவிக்கலாம். காவல்துறை எண் 100 தெரிவிக்கலாம். இதில் யார்கிட்ட வேணாலும் இந்த நம்பரில் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவித்த விஷயங்கள் வந்து ரகசியமாக பாதுகாக்கப்படும். நீங்கள் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அது யாருக்கும் நாங்கள் சொல்ல மாட்டாங்க. ஒரு கால், ஒரே ஒரு ஃபோன் கால் வந்து அந்த ஒட்டுமொத்த மறுவாழ்வே அந்த குடும்பத்தாக இருக்கட்டும் தனிநபருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முறையாக இதில் இல்லாவிட்டாலும் நேரடியாக நீங்கள் குழந்தைகள், அதாவது காவல்துறையாக இருக்கலாம், கோட்டாட்சியர் இருக்கலாம், எந்த துறைக்கு வேணாலும் நீங்கள் தகவலை தெரிவிக்கலாம்.
ஓகே சார், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார். அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, மனித கடத்தல் மனித வணிகம் அப்படின்னா என்ன சார்?
பிஎன்எஸ் சட்டத்தில் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 143 143, அதை உதாரணமாக ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க, அதுக்கு உதாரணம் வச்சுக்கலாம் 143. இதுதான் மனித வணிகத்தை அல்லது மனித கடத்தலை குறித்து பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனை எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலின் நோக்கத்துக்காக வேலைக்கு அமர்த்துதல், ரெக்ரூட் பண்ணுறது, அடுத்தது அவனை ரெக்ரூட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறம் அவனை ஒரு இடத்துல தங்க வைக்கிறது, புகலிடம்னு சொல்கிறாங்க ஹார்பரிங், அப்புறம் டிரான்ஸ்ஃபர் மாற்றி விடுறது, அப்புறம் கடைசியாக ஒருத்தர் ரிசீவ் பண்ணிப்பார். இந்தமாரி செயல்கள் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்போ ஒரு தொழிலாளியை மனித வணிகம் செய்யப்பட்டிருக்காரா இல்லையான்னு பார்க்கணுன்னா முதல்ல என்ன பண்ணுங்கள், சுரண்டல் இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்த 143 விளக்குறையில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, உடல் ரீதியான எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃபிசிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஸ்லேவரி, சிமிலர் டு ஸ்லேவரி அப்படின்னு ஒரு 6 வகையான காரங்களை சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கலாக சுரண்டப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்துடும். அப்படி அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும்போது அவங்க பணி அமைத்திருக்கிறாங்களா, வேலை செய்திருக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் இது எதில் வந்துடும்னா ஹியூமன் டிராஃபிக், அந்த நபர் பண்ணப்பட்டிருக்காருன்னு வருத்தம் வரும். சில நேரத்தில் வற்புறுத்தி பண்ணுவாங்க, ஏழ்மலை ஆசை வார்த்தை காமிச்சு நீங்கள் உனக்கு கம்மியாக சம்பளம் இருக்குது, வெளியூருக்கு வா, சென்னை போன்ற இடங்களுக்கு வா, உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும்னு பெனிஃபிட்டை குறித்து பேசி கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும். ஸோ மனித வணிகம் மனித கடத்தலில் முதல்ல எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மூன்று வகையான இதில் எந்தெந்த இடங்களில் இந்த எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது. எதை வந்து மனித வணிகம் சொல்லனா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஸ், அதாவது பாலியல் ரீதியான சுரண்டல் நடக்குது. ஃபார் த பர்பஸ் ஆஃப் லேபர், தொழில் மூலியமாக சுரண்டப்படுறாங்க. ஆர்கன்ஸ், ரிமூவல் ஆஃப் ஆர்கன்ஸ், இதுதான் பிரத்யோகமாக இருக்குது. மற்ற நிறையா காரியங்களும் இருக்குது. இது மூணு வந்து ஒரு குழந்தைய காணாமல் போயிடுச்சு, ஒரு ஒரு மாதம் மூணு மாதம் கிடைக்கலன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு வழக்கில் சொல்கிறாங்க, அந்த குழந்தைய 140 பிரிவு கீழே என்ன பண்ணுங்கள், வழக்கு பதிவு செய்து தேடுங்க. ஏன்னா அந்த குழந்தை கிடைக்கலனா இந்த மூன்றில் தான் ஈடுபடுத்தியிருப்பாங்களாம் காணாமல் போன குழந்தைய. ஒன்றா செக்ஸ் ரீதியாக எக்ஸ்பைர்ட் பண்ணியிருக்கும், இல்லை ஏதாவது தொழில் ரீதியாக எக்ஸ்பைர்ட் பண்ணப்பட்டிருக்கும், இல்லைனா அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, ஆர்கனை எடுக்கிறதுக்கோசரம் எக்ஸ்பைர்ட் பண்ண சொல்லி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதை தான் மனித கடத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க.
வெளி மாநிலத்திலிருந்து இங்கே அதிக அளவு வந்து வேலை செய்கிறாங்க, அவங்களும் வந்து கொத்தடிமையாக இருக்க வாய்ப்பு இருக்கா?
ஆனால் நல்ல கேள்வி. எந்த மாநிலத்திலிருந்து எங்கே வராங்கன்னு இல்லை, யார் வேணால் கொத்தடிமையாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் கொத்தடிமையாக இருந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வெளி மாநிலத்திலிருந்து வந்தாலும் அது சிறு குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும், இது ஏஜ் லிமிட் இல்லை, இந்த எப்படி சைல்டு லேபருக்கு இருக்கிற மாதிரி ஏஜ் லிமிட் எதுவும் இல்லை. கொத்தடிமை தொழிலாளராக இருக்கலாம். அவங்களுக்கு இன்னொரு பிற சட்டங்கள், நிறையா சட்டங்கள் இருக்குது. இன்டர்ஸ்டேட் மைக்ரேண்ட் ஒர்க்மேன்ஸ் ஆக்ட்ன்னு இருக்குது. அந்த வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சட்டமும் அவங்களுக்கு பொருந்தும். குழந்தையாக இருந்தால் சைல்டு லேபர், குழந்தையாக இருக்கிறவங்க கொத்தடிமையாக இருக்கலாம், சைல்டு லேபர் ஆக்ட் பொருந்தும், ஜேஜே ஆக்ட் பொருந்தும். அதனால் இன்னார் தான் கொத்தடிமையாக இருக்கணும்ன்ட்டு இல்லை, எந்த நிறுவனத்தில் வேணால், எந்த தொழிலகத்தில் வேணால் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் இழந்து முன்பணத்திற்காக ஒரு தொழிலாளி வேலை செய்தால் அந்த தொழிலாளி கொத்தடிமை தொழிலாளர்.
ஓகே சார், இப்போ ஒருத்தவங்க கொத்தடிமையாக இருக்காங்க, இப்போ அவங்க போய் புகாரும் கொடுத்துட்டாங்க, இது சம்பந்தமாக என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் அரசு எடுக்குது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார்.
குறிப்பாக வந்து தகவல் வந்து பல்வேறு விதத்தில் வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல் குழந்தைகளாக இருந்தால் உதவி மையத்துக்கு 19 போகலாம், நம்முடைய இலவச சட்ட ஆலோசனை மையத்துடைய என்னென்ன 1500 போகலாம். நேரடியாக கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொத்தடிமை ஒழிப்பு முறை சட்டத்தின்படி இதை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அலுவலர் வந்து கோட்டாட்சியார். கோட்டாட்சியருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. கோட்டாட்சியார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு குழு அமைப்பார், பல்வேறுபட்ட தொழில் முறை சார்ந்த இந்த கொத்தடிமை ஒழிப்பு முறையில் ஈடுபடுகிற அரசு துறைகள் நிறைய இருக்குது. சைல்டு ஹெல்ப் லைனாக இருக்கலாம், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர் இருக்கலாம், தொழிலாளர் நலத்துறையாக இருக்கலாம், நிர்வாகத்துறையாக இருக்கலாம், நம்ம டிஎல்எஸ்சியில் இருக்கிற ஒன் ஸ்டாப் கிரைசஸ் டீம்னு இருக்குது. இவர்கள்லாம் இணைந்து அந்த இடத்திற்கு சென்று கொத்தடிமை, ஐயா சொன்னது போல் இந்த பணியில் ஈடுபட்டிருக்க நபர் உண்மையிலே கொத்தடிமை தொழில்முறையில் வருகிறதா என்று பார்த்து ஆய்வு பண்ண பிறகு அவர்களை மீட்டு முழு விசாரணையும் நம்முடைய கோட்டாட்சியர் தான் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு கொத்தடிமையில் இவர் இருக்கிறாருன்னு உறுதி செஞ்சு விசாரணையிலெல்லாம் கோட்டாட்சியர் சொன்ன பிறகு அவருக்கு வந்து விடுதலை சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த விடுதலை சான்றிதழ் வந்து நம்ம கோட்டாட்சியர் தான் கொடுப்பார். ஒரு தடவை விடுதலை சான்றிதழ் பெற்றுவிட்டால் அவன் வாங்கின கடனெல்லாம் ரத்தாயிரும், அவன் அந்த இடத்துலேருந்து விடுவிக்கப்பட்டதாக ஆயிடும். மீண்டும் உடனடியாக இமிடியேட்டாக வந்து அரசாங்கம் வந்து 30,000 இமிடியேட் ரிலீஃப் ஃபண்டு கொடுக்குறாங்க உடனடியாக. அதன் பிறகு வழக்கு பதிவு செய்வாங்க. நம்ம ரெவன்யூவிலிருந்து காவல்துறைக்கு போய் காவல்துறையிலேருந்து வழக்கு பதிவு செய்வாங்க. அந்த வழக்கில் வந்து கொத்தடிமை தொழில்முறை சட்டத்தின் கீழும் பதிவு பண்ணலாம். குழந்தைகளாக இருந்தாங்கன்னா இளஞ்சிறார் நீதி சட்டம்னு ஒன்று இருக்குது, குழந்தை தொழிலாளர் சட்டம்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் அவங்க எஸ்சிஎஸ்டியாக இருக்கிறாங்க, பழங்குடியினர் ஆயுதராக இருந்தனா எஸ்சிஎஸ்டி சட்டத்தின் கீழும் பதிவு பண்ணலாம். இந்த பதிவு பண்ணும்போது தொடர்ந்து வழக்கு வந்து நம்முடைய அரசு நடத்தும். நம்முடைய அரசாங்கத்தில் இருக்கிற நிர்வாகத்துறை மற்ற துறையெல்லாம் மறுவாழ்வு பணிக்கில் அரசாங்கமே செய்யும். உதாரணமாக அவர் மீட்டுட்டோம், அவர்கிட்ட ஒரு ரேஷன் கார்டு இல்லை, வீடு வசதி இல்லை, எல்லாமே நம்ம அரசாங்கம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குது. அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொடுத்து வீடு முதற்கொண்டு கொடுக்குறோம். அதற்கு பிறகு அரசாங்கம் வந்து அவர்களுக்கு தொடர்ந்து தொழிலாளர் துறையிலிருந்து பெறுகின்ற நல அரசுடைய எல்லா நலத்திட்டங்களையும் அவருக்கு கொண்டு போய் சேரும்.
இப்போ குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்க வந்து குழந்தைங்க தொழிலாளர்களாகவும் கொத்தடிமை தொழிலாளர்களாகவும் இருக்கலாமா?
இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்முடைய கடந்த கால அனுபவத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்கிறோம், நம்ம புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், அரியலூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10 ஒரு 80 மேற்பட்ட குழந்தைகளை நம்ம கொத்தடிமை தொழிலிருந்தே மீட்டிருக்கிறோம். ஆடு மேய்க்கிற தொழில், குறிப்பாக வந்து வாத்து மேய்க்கிற தொழிலில், அதிகமாக வந்து ஆடு மேய்க்கிற தொழிலில் தான் ஒரு 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளை நம்ம மீட்டிருக்கிறோம். அவன் குழந்தை தொழிலாளராக இருக்கலாம், ஆனால் அதே குழந்தை தொழிலாளரை விட இப்போ ஐயா சொன்னது போல் அவன் கடன் வாங்கியிருந்து, ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு கஜா சைக்ளோனில் அவங்க அப்பா இறந்து போயிடார், ஈம கடனுக்காக 30,000 ரூபாய்க்கு ஒரு குழந்தைய கடனுக்கு அடமானம் வைக்குது ஒரு அம்மா. அடமானம் வச்சு அவன் ஒரு 300 ஆடு மேய்க்கிறான். 300 ஆடு மேய்ச்சி அந்த ஆட்டுக்குள்ளேயே இன்னும் ஒரு கஞ்சி கலையம் போட்டுப்பாங்க, ஒரு கம்பு வச்சுப்பாங்க. இதை வந்து தொடர்ந்து 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சுற்றிட்டு போய் திருப்பி அந்த ஆட்டில் இருப்பான். ஆளை பார்த்திங்கன்னா ஆள் என்ன தரங்கி போயிருப்பான், பொங்கலுக்கோ விழாவுக்கோ எங்கேயும் போகமாட்டான். இப்போ ஐயா சொன்னது மாதிரி கொத்தடிமை தொழில் முறைக்கான அந்த பங்கு, சுதந்திரமின்மை, கொடுமைப்படுத்துவது, கடன் வாங்கியிருப்பது, இதெல்லாம் இருந்தால் கொத்தடிமை தொழில் முறையில் கீழே சைல்டு பாண்டட் லேபர் அப்படிங்கிற போடுறோம். அவங்களுக்கு கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு சட்டத்தின் கீழையும் பதிவு செய்யணும், தொழிலாளர் குழந்தை தொழிலாளர் சட்டத்தின் கீழும் பதிவு செய்யலாம். அந்த குழந்தையே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எஸ்சிஎஸ்டியாக இருந்தாங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஆக்ட்லேயும் பதிவு செய்யலாம். அந்த பதிவு செய்தால் அந்த குழந்தைக்கு வந்து மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம பகுதியில் குறிப்பாக ஆடு மேய்க்கிற தொழிலில் தான் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய புதுக்கோட்டையில் ஆடு மேய்க்கிற தொழிலில் இருக்குது. அதேமாதிரி செங்கல் சூழலையும் குழந்தைகள் பெற்றோர்களோடு இணைந்து பணியாற்றுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் குடும்பத்தோடு அந்த செங்கல் சூழலில் வேலை செய்வாங்க. அந்த செங்கல் சூழலில் வேலை செய்யும் போது சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கும் அப்படின்னா செங்கல் அடுக்கி வைக்கிறது ஈஸியாக இருக்கும், கீறதுக்கு இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளையும் அந்த தொழிலில் ஈடுபடுத்துவாங்க. அவங்களும் அந்த தொழிலில் ஈடுபடுத்தியிருந்தாலும் அவர்களும் கொத்தடிமை தொழில்முறை சட்டத்தின் கீழே கொத்தடிமை குழந்தை தொழிலாளர்கள் நம்ம செய்யலாம்.
கொத்தடிமை தொழிலாளர், இது தொடர்பாக தடுப்பு நடவடிக்கையாக அரசு என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க?
நல்ல கேள்விமா, இது மக்களுக்கும் போய் சேரணும். தமிழக அரசு மத்திய அரசும் சேர்ந்து அரசு வந்து விழிப்புணர்வு முதல்ல ஏற்படுத்துகிறாங்க. இதை பற்றி அந்த விழிப்புணர்வு எண்கள் யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறையா நடக்குது, தொழிலாளர் துறையிலிருந்து நீதித்துறையிலிருந்து அனைத்து துறைகளுமே. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய July 30th ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் டே, மனித கடத்தலுக்கு எதிரான தினமாகவே அரசாங்கம் அறிவித்து அதை ஒட்டியான நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பேரணி, கையெழுத்து பிரச்சாரம் நடக்கும். தமிழக அரசு 2020 பிப்ரவரி 9th கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு தினமாக அறிவிச்சுக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு கூட நாம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த நிகழ்ச்சி கூட. இதை ஒட்டி விழிப்புணர்வுகள், தொண்டு பிரசுரங்கள், பத்திரிகை செய்திகள், அரசு அதிகாரிகள் மத்தியில் ஒரு உறுதிமொழி எடுப்பது, பொதுமக்களுக்கு கொண்டு போய் சோரொட்டிகள் மூலியமாகவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலம் கொண்டு செல்கிறோம். இது ஒரு விழிப்புணர்வாக கீழ்மட்டத்தில் இருக்க பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அது இல்லாமல் அரசு வந்து துரிதமான ஒரு சில சிறப்பு கமிட்டியாக உருவாக்கி இந்த மனித கடத்தலுக்காக வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்கு குழு கீழே ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் டீம்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து மாதம் மாதம் கூட்டம் போடுறாங்க, பல்வேறு தொழிற்சாலைகளில் போய் சந்தித்து இதுமாதிரி கொத்தடிமை தொழில்முறை இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க, அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. இதே மாதிரி பாண்டல் லேபர் விஜிலன்ஸ் கமிட்டின்னு கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பதற்கான கண்காணிப்பு குழு, இது கோட்டாட்சியர் அளவிலும் இருக்கிறது, மாவட்ட அளவிலும் மாவட்ட ஆட்சியர் கீழே இருக்குது. இதுவும் தொடர் மீட்டிங் போட்டு இந்த கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பதற்கான என்னென்ன வேலைகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுல, இதில் அரசு துறை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க, அரசு துறை சாராமல் தொண்டு நிறுவன பிரதிநிதிகளும் அந்த கமிட்டியில் இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பிரதிநிதிகளாகவும் அந்த குழுக்களில் இருந்து தொடர் நடவடிக்கையாக இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்குது.
சார், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார். இப்போ என்னோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த கொத்தடிமை தொழில் முறையில் தொழிலாளர்களை ஈடுபடுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது சார்?
கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு சட்டத்தில் 6 வகையான தண்டனை பிரிவுகள் இருக்குது. பிரிவு 9, 16, 17, 18, 19 இருக்குது. இதில் தண்டனை காலம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை மற்றும் அபராதம் 2,000 ரூபாய் இதில் விதிக்கப்பட்டிருக்கு. நிறையா வழக்குகளில் வழக்கு நடத்தப்பட்டு தண்டனைகளும் பெறப்பட்டிருக்கு. அப்படி தண்டனை கிடைத்த பிறகு மீதி தொகையான மறுவாழ்வு தொகையும் அரசாங்கம் அந்த மக்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதாவது உடந்தைங்கிறது அபட்மெண்ட் கிளாஸ், அதான் சொன்னேன் 20, நான் பிரிவை விளக்கலை, பிரிவு 20 டாக்ஸ் அபவுட் அபட்மெண்ட். அப்போ குற்றம் புரிந்தவருக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் அதுக்கு உதவி இருந்தவருக்கு, உடந்தையாக இருந்தவருக்கு, சப்போர்ட் பண்ணவருக்கும் வழங்கப்படுது.
சார், கொத்தடிமை தொழிலாளர்கள்லாம் யார், அவங்க எந்த விதத்தில் பாதிக்கப்படுறாங்க, எப்படி புகார் கொடுக்கணும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிகாரம் ரெமிடிஸ் பற்றியெல்லாம் சொன்னீங்க. அந்த குற்றத்தை செய்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றியும் அரசு கொண்டு வந்த திட்டங்களை பற்றியும் நல்லா விரிவாக சொன்னீங்க சார். இப்போ இந்த குற்றத்தை தடுக்கிறதுல ஒரு பொதுமக்களாக மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும், அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார்.
நல்ல கேள்விமா. குறிப்பாக பொதுமக்களாகிய நாம் வந்து எந்த ஒரு தொழிலும் நம்ம போகிற இடத்துல கிராமத்தில் அல்ல நகரத்துலேயோ யாராவது ஒரு தொழிலாளர் பணி செய்து இருக்கும்போது நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை இந்த பையன் வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறானா, இல்லது இவன் பள்ளிக்கூடம் போகாமல் ஏன் இவன் வந்து ஒரு ஹோட்டல்லையோ ஒரு செங்கல் சூளையிலையோ ஒரு கரும்பு வெட்டுறதுல இருக்கிறான், அந்த மாதிரி வந்து தாங்கள் பார்த்தா இவன் கொத்தடிமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாவே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பங்களிப்பை நான் ஏற்கனவே சொன்ன போது இந்த உதவி எண்களை நீங்கள் அணுகலாம். 10, 9, 8, 181, 15, 100, 100 இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போய் கொடுக்கலாம். குறைந்தபட்சம் நீங்கள் மற்றவர்களுக்கு இதை பற்றி சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். கிராமப்புறத்தில் குக்கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமாக, நம்ம புதுகை எஃப்எம் நிகழ்ச்சி மூலியமாக இவ்வளோ தகவல்களை கொடுத்துருக்குறோம். இதை பொதுமக்கள் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் இந்த கருத்துக்களை சொல்லி இந்த அப்படி ஒரு ஒத்துழைமையாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க சந்தேகப்படுறீங்கன்னா தொடர்பு கொண்டு தெரிவித்தால் நம்முடைய தமிழக அரசு சொன்னது போல 2030 ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கு அரசு, கொத்தடிமை இல்லாத தமிழ் மாநிலமாக உருவாக்கணும்னு. நாமளும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரையும் சரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் சரி, எல்லா கூட்டங்களிலும் பேசுவது, குறிப்பாக நம்முடைய மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைமை நீதிபதியும் சொல்வது, கொத்தடிமை இல்லாத ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தை உருவாக்குவோம், உறுதியேற்போம் என்று நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
அனைவருக்கும் சமநீதி என்பது இந்த அமைப்பினுடைய கோட்பாடாகும். தனக்கு வழக்கறிஞர் வைத்து வழக்கினை நடத்த வசதி இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக எந்த ஒரு குடிமகனும் தனக்கான உரிமைகளை நீதிமன்றத்தில் வழக்காக தொடுத்தோ அல்லது தன் மீது தொடுக்கப்பட்ட வழக்கிற்கு எதிர்வாதம் செய்ய முடியாமலோ கைவிடப்படும் பட்சத்தில் அந்த குடிமகனுக்கான உரிமைகள் பறிபோகிறது. இதனை சட்டப்படியான உரிமை என்ற அடிப்படையில் அனைவருக்கும் சமமான நீதி வழங்கப்பட வேண்டும். இந்த வழக்கறிஞர் வைத்து வழக்கினை நடத்தவோ எதிர்கொள்ளவோ பொருளாதார நிறை ஒரு தடையாக இருக்கும்போது அந்த தடையை அகற்றுவதற்காகத்தான் இலவச சட்ட உதவி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பினை பயன்படுத்தி கொண்டு பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை எங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் பட்சத்தில் உங்களுக்கென எதிர்வாதம் செய்வதற்கும் இந்த அமைப்பினை அணுகலாம். உங்களது உரிமைகளை விட்டு கொடுக்காமல் காப்பாற்றுவதற்காக இந்த அமைப்பினை நாடி இங்குள்ள சட்ட அறிஞர்கள் மூலமாக வழக்கினை தொடுத்தும் உங்களது உரிமைகளை நிலைநிறுத்திக் கொள்ளலாம். எனவே இத்தகைய சட்ட உதவியை வழங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தையும் நமது மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு தாலுகாக்களிலும் உள்ள நீதிமன்றங்களில் தாலுகா சட்ட உதவி குழு என்ற அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் வசிக்கும் பகுதியிலேயே இருக்கும் தாலுகா நீதிமன்றங்களில் உள்ள இலவச சட்ட உதவி குழுக்களை நாடி உங்களது சட்ட தேவைகளுக்கு இந்த அமைப்பினை பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே வழக்கறிஞர் வைத்து வழக்கினை எதிர்கொள்ள வசதியில்லை என்ற ஒரு பொருளாதார நிலையை மட்டும் ஒரு தடையாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்காக உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம், அரசாங்கம் காத்திருக்கிறது, நீதிமன்றங்கள் காத்திருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சேவையை பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் பெற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இதுவரையில் பொறுமையாக கேட்ட புதுகை பண்பலை நேயர்களுக்கு இந்த தருணத்தில் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு மிகவும் சிறப்பாக தொகுத்து வழங்கிய புதுகை பண்பலை நிறுவனத்தாருக்கும் தஞ்சையைச் சேர்ந்த ஷெட் இண்டியா அமைப்பினுடைய திரு பாத்திமாராஜ் அவர்களுக்கும், சென்னையைச் சேர்ந்த இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன் எனும் அமைப்பைச் சேர்ந்த திரு மைக் ஆஸ்டின் அவர்களுக்கும், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பிரபு அவர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் குற்ற வழக்கு எதிர்வாத சட்ட உதவி அமைப்பினுடைய தலைமை சட்ட அதிகாரி திருமதி பாண்டிச்செல்வி அவர்களுக்கும், உதவி சட்ட அலுவலர்கள் திருமதி யசோதா, செல்வி புவனேஸ்வரி மற்றும் செல்வி யோகேஸ்வரி அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக ஏற்பாடு செய்த புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய தலைவரும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய ஐயா திரு ஜே சந்திரன் அவர்களுக்கும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையத்திற்கும் இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
இதுவரை கொத்தடிமை தொழிலாளர்கள் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை வழங்கிய அனைவருக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.